அருமையான ஓவியம், ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம், இறைவன் உரையும் காவியம், இறைவன் உரையும் காவியம், இணைவோம் அவரில் இல்லிடம். ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம், ஆலயமணியே அவர் குரலா, அழைக்கும் இறைவனின் திருவொழியா, ஆலயமணியே அவர் குரலா, அழைக்கும் இறைவனின் திருவொழியா, பீடமே அன்பின் பிரசனமாம், பீடமே அன்பின் பிரசனமாம், பிரசனம் பிரசனம் பிரசன்னம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை பிள்ளைகளே, இன்றைக்கு தாய் திருச்சபை ஒரு முக்கியமான விழாவை கொண்டாடுகிறது. அதுதான் மாசில்லா குழந்தைகள் மறைசாட்சியாக மறைத்ததை நினைவு கூறுகின்ற விழா. இயேசுவுக்காக இறைந்தவர்களை மறைசாட்சிகள் என்று சொல்கிறோம். ஆண்டவரே அறியாத பிள்ளைகள், அவர் இந்த மண்ணில் பிறந்து நமக்கு மீட்பை தர வேண்டும் என்பதற்காக தன்னுயிரை கொடுத்த பச்சிலம் குழந்தைகளுடைய விழாவை இன்றைக்கு நாம் மாசில்லாத குழந்தைகளுடைய விழாவாக நினைத்து கொண்டாடுகிறோம். அப்போல்லாம் பார்த்துக்கோங்க, நாம் இருக்கிற இந்த தாய் திருச்சபை என்பது பலருடைய உயிர் தியாகத்தில் பிறந்திருக்கிறது. பெரியவங்க மட்டும் அல்ல, இளைஞர்கள் மட்டுமல்ல, சின்ன சின்ன குழந்தைங்க கூட பச்சிலம் குழந்தைகளுடைய உயிர் தியாகத்தில் வளர்ந்ததுனால தான் இந்த திருச்சபை இன்றைக்கும் பசுமையாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதுதான் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கை. அந்த ஒரு மன நிறைவோடு இயேசுடைய பிறப்பை கொண்டாடி, திருக்குடும்ப விழாவை கொண்டாடி, விழாக்களுடைய வாரமாக இருக்கிற இந்த நாளில் நாம் மாசிலா குழந்தைகளை நினைத்து பார்க்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு குழந்தைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். இயல்பாக தாய் தகப்பனை இழந்து அல்லது ஒரு தாய் ஒரு தகப்பனோடு வாடக்கூடிய பிள்ளைகள், படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் வேலைகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், குழந்தை தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், குழந்தை வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படக்கூடியவர்கள், அவங்களுக்கெல்லாம் இந்த நாளில் நாம் சிறப்பாக வழியில் ஒப்பு கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் இறை ஒளி பிறக்க இறையொருள் வேண்டி இந்த வழியில் ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தை இந்த திருப்பலியின் தொடக்கத்தில் உணர்வோம்.
அதிகாலையிலே ஆதவன் ஏழுமுன் இசனே உம்மிடம் வந்துள்ளேன், இந்த நாள் முழுதும் என்னை வழி நடத்த உந்தன்னருளினாலே என்னை நிரப்பிடுமே. இந்த நாள் முழுதும் என்னை வழி நடத்த உந்தன்னருளினாலே என்னை நிரப்பிடுமே. பரிசுத்த தந்தையே உன்னாமம் பாடி புகழ்கின்றேன் இந்நேரம், உமது ஆட்சி வர வேண்டும், உமது திட்டங்கள் நிறைவேறணும். அதிகாலையிலே ஆதவன் ஏழுமுன் இசனே உம்மிடம் வந்துள்ளேன், இந்த நாள் முழுதும் என்னை வழி நடத்த உந்தன்னருளினாலே என்னை நிரப்பிடுமே.
இல்லாமல் இறைவனிடமும் சகோதர
சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானகதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இல்லாமல் இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமீன்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மறை சாட்சியான மாசில்லா குழந்தைகள் உமது புகழை வாய்மொழியால் அல்ல, தங்கள் இறப்பினால் எடுத்து உலகிற்கு உரைத்தார்கள். நாங்கள் நாவினால் அறிக்கையிடும் நம்பிக்கை எங்களது செயலிலும் வாழ்விலும் விளங்கிட எமக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 1 இறை வசனங்கள் 5, அதிகாரம் 2 இறை வசனங்கள் 2. சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கேட்டறிந்து உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவே. கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போமென்றால் நாம் பொய்யாராவோம், உண்மைக்கேற்ப வாழாதவர் ஆவோம். மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போமென்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக்கொள்வோம். உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலுமிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையுள்ளவர். நாம் பாவம் செய்யவில்லை என்போமென்றால் அவரை பொய்யராக்குவோம், அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வேடர் கண்ணின்று தப்பி பிழைத்த பறவை போலானோ, பறவை போலானோ. வேடர் கண்ணின்று தப்பி பிழைத்த பறவை போலானோ, பறவை போலானோ. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவேடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்த போது, அவர்களது சினம் நம்மேல் மூண்ட போது, அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். வேடர் கண்ணின்று தப்பி பிழைத்த பறவை போலானோ, பறவை போலானோ. அப்பொழுது பெருவெள்ளம் நம்மை மூழ்கடித்திருந்தும், பெருவெள்ளம் நம் மீது புரண்டோடியிருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம் மீது பாய்ந்தோடியிருக்கும், பெருவெள்ளம் நம் மீது புரண்டு ஓடியிருக்கும். வேடர் கண்ணின்று தப்பி பிழைத்த பறவை போலானோ, பறவை போலானோ. கண்ணி அருந்து நாம் தப்பி பிழைப்போம், ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் இவரே. வேட கண்ணின்று தப்பி பிழைத்த பறவை போலானோ, பறவை போலானோ. வேடர் கண்ணின்று தப்பி பிழைத்த பறவை போலானோ, பறவை போலானோ.
உம்மை வாழ்த்துகின்றோம், ஆண்டவர் நீரென போற்றுகின்றோம், மறை சாட்சியாரின் வெண்குழுவில் நிறைவாய் உம்மை போற்றிடுவோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேய நற்செய்தி 2வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 13 தொடங்கி 18 முடிய. அக்காலத்தில் ஞானிகள் திரும்பி சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புவுக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும், நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும், ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்வதற்காக தேடப்போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார், ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான். அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கு ஏற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறம் எங்கும் ஆட்களை அனுப்பி 2 வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது, ஒரே புலம்பலும் பேரழுகையுமாயிருக்கிறது. ராக்கேல் தன் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார், ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் அன்புக்குரிய இறை பிள்ளைகளே, இன்றைக்கு தாய் திருச்சபையோடு சேர்ந்து நாம் மாசிலா குழந்தைகளுடைய விழாவை கொண்டாடுகிறோம். கிறிஸ்து பிறப்புக்கு அடுத்து வருகிற முக்கியமான விழாக்குள்ள இவை ஒன்று. இயேசுடைய பிறப்புக்கு அப்புறம் வருகிற எல்லா நாட்களுமே நமக்கு முக்கியமான நாள் தான். இப்போ தான் நம்ம திருக்குடும்ப விழாவை கொண்டாடி முடித்தோம், குடும்பமாய் சேர்ந்து கொண்டாடினோம். இன்றைக்கு மாசிலா குழந்தைகளுடைய விழாவை கொண்டாடுகிறோம். இது விழா என்பதை காட்டிலும் இது ஒரு இரத்த சாட்சி. அவர்கள் எல்லாருமே வேத சாட்சிகளாக கிறிஸ்துவுக்காக இறந்தவர்கள். திருகவை மாசிலா குழந்தைகள் எப்படி நினைக்கிறது என்று சொன்னால், சூரியன் ஒளி வீச தன்னை இழந்த நட்சத்திரங்கள் என்று இந்த மாசிலா குழந்தைகளை சொல்லுகிறது. கடவுளுடைய போர்ப்படையின் முதல் வரிசையில் நிற்கக்கூடியவர்கள் இந்த மாசிலா குழந்தைகள் தான். அதற்கென்று வரலாற்று பின்னணியோடு நாம் சொல்ல முடியும். அன்னை மரியால் எப்படி தன்னுடைய வயிற்றில் தூய ஆவியினுடைய வல்லமையோடு ஆண்டவர் இயேசுவை கருவில் தாங்கிய பிறகு தன்னுடைய கன்னிமையை கடவுளுக்கு காணிக்கையாய் கொடுத்து இந்த மண்ணிற்கு மீட்பரை கொண்டு வர தன்னையே கையளித்தாளோ, அதே போல இந்த மாசிலா குழந்தைகள் ஆண்டவர் இயேசுவை, அந்த பாலன் இயேசுவை காக்கும் பொருட்டு முன்னின்று தன் உயிரை கொடுத்தவர்கள். அதனால்தான் மாசிலா குழந்தைகளுடைய விழாவை, அவருடைய நினைவை ஒவ்வொரு ஆண்டும் நாம் இவர்களை வேத சாட்சிகளாக நினைத்து கொண்டாடுகிறோம். வேத சாட்சி அப்படின்ற ஒரு சொல்லாடல், ஒரு கான்செப்ட் நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு பிறகு வருகிற திருத்துதர் பணியிலிருந்தால் அந்த வார்த்தைகளாக நமக்கு பயன்பாட்டுக்கு வருகிறது. ஸ்தேவான் தொடங்கி நாம் அப்படியே வேத சாட்சிகள் கல்லால் எறியப்பட்டார்கள். இயேசுவுக்காக இயேசுவையும் அவருடைய படிப்பினையும் ஏற்றுக்கொண்டதன் பொருட்டு ரத்தம் சிந்தி இறந்தவர்களை வேத சாட்சிகள் என்று சொல்லுகிறோம். இயேசுவை பார்த்து அவரால் ஈர்க்கப்பட்டு அவருடைய போதனையினால் உள்வாங்கப்பட்ட பிறகு வேத சாட்சிகளாக மாறுகிறார்கள். ஆனால் இந்த மாசிலா குழந்தைகள் வேத சாட்சிகள் என்று சொல்லுகிற பொழுது அந்த இயேசுவை காணாமலே, அவரை தொட்டு உணராமலே, அவர் இந்த மண்ணில் பிறந்த உடனடியாக உயிரை கொடுத்து அவரை காத்து கொண்ட கோட்டை சுவர்கள் என்று கூட நாம் இவர்களை சொல்லலாம். அந்த நிலையில் இன்றைக்கு மாசிலா குழந்தைகளுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நல்ல நாளில் அதை குறித்த ஒரு வரலாற்று பின்னணியையும் நாம் தெரிந்து கொள்வது அவசியம். எப்படி இந்த நிகழ்வுக்கு விவிலியம் நம்மை கடத்தி கொண்டு வருகிறது என்று சொன்னால், இயேசுடைய பிறப்பு செய்தி கேள்விப்பட்டவுடனே ஞானிகள் 3 பேர் யூதரின் அரசராக பிறந்திருக்கிற இந்த இயேசு பாலகனை காண்பதற்கு வானில் நட்சத்திரம் வழிகாட்ட அதனுடைய பாதை நோக்கி பயணித்து கொண்டு வருகிறார்கள். வந்த வழியில் பாதியிலேயே அந்த விண்மீனுடைய வழிகாட்டுதல் அவர்களுக்கு தடைபட்டு போகிறது. ஒரு அரசன் என்கிற நிலையில் அவர்களும் ஒரு அரசனை அணுகிச் சொல்கிறார்கள். இங்கு அரண்மனை எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார்கள். ஏரோது வாழுகிற அந்த அரண்மனையை காட்டுகிறார்கள். அந்த அரண்மனையிலே போய், அந்த அரண்மனையில் யூதரின் அரசராக பிறந்திருக்கிற அந்த பாலனை நாங்கள் காண வந்திருக்கிறோம் என்று சொல்கிற பிறகு ஏரோதால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏரோது மிக கொடுமையான ஒரு மனிதன். பிப்லியத்தில் ஏரோது என்ற வார்த்தை நமக்கு நிறைய இடங்களில் வரும். இந்த ஏரோ தான் பெரிய ஏரோது. இயேசுடைய பிறப்பு காலத்தில் இருந்த இந்த ஏரோது தான் பெரிய ஏரோது என்று அறியப்படுகிறார். அவன் செய்த காரியங்களையெல்லாம் நீங்கள் பாருங்கள், நான் சொல்லுகிறேன், அதற்கப்புறம் நீங்கள் முடிவு செய்யுங்க அவன் எத்தனை குழந்தைகளை கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லி 35வது வருடம் கிமு 35 தன்னுடைய சொந்த மைத்துனர், அவருடைய மனைவியுடைய சொந்த அண்ணனை தண்ணிக்குள்ளே அமுக்கி அப்படியே கொன்றுகிறான். கிமு 34 தன்னுடைய சகோதரன் ஜோசப்பையும் அவன் கொலை செஞ்சிருக்கிறான். கிமு 29 தன்னுடைய மனைவியை கொன்றிருக்கிறார். அதே ஆண்டிலேயே அவருடைய மாமியாரையும் தான் பெற்ற பிள்ளைகளையுமே அவர் பல்வேறு காரணங்களுக்காக கொல்லக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறான். கொலையை மட்டும் நினச்சி ஏரோது இவ்வளோ பெரிய மோசக்காரன் நினைக்காதீங்க. இதை விட மோசமான ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்கள். ஏரோதை பற்றி, ஏரோது இறப்பதற்கு 5 முன்பாக அவர் என்ன செய்கிறான் அப்படின்னா, நோய்வாய்ப்பட்டு தானே இறக்கிறார். இறப்பதற்கு 5 முன்பாக தன்னிடம் நெருக்கமாக இருந்த ஆளுநர்களை அழைத்து அவன் சொல்லுகிறான், என்னுடைய இறப்பை எல்லாரும் கட்டாயம் சந்தோஷமாக நீங்கள் கொண்டாடுவீர்கள், எனக்கு நன்றாகவே தெரியும் அப்படி என்று சொன்னாராம். நான் சொல்வதை செய்யுங்க, நம்முடைய படையில் இருக்கிற படை வீரர்கள் அத்துணை பேரையும் நீங்கள் கொண்டு போய் சிறையில் அடைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆளுநர்கள், இது எப்படி சாத்தியமாகும், எல்லாரையும் அடைச்சிட்டா நாளைக்கு நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் என்ன செய்கிறது, படை வீரர்கள் எல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டார், போர்க்களை மறந்து போவார்களே அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, அப்படிலாம் நீங்கள் ஒன்று செய்யுங்க, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை ஒரு 100 கொண்டு போய் நீங்கள் சிறையில் அடைத்து வையுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதற்கு காரணம் கேட்குறாங்க, ஏன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நான் எப்போ இறக்குறேனோ அதற்கு 10 முன்பாக அதே நேரத்தில் கூட நீங்கள் அவங்க எல்லாரையும் நீங்கள் கொல்லணும் அப்படின்னு சொல்லி சட்டம் நிறைவேற்றுகிறான், ஆணையும் பிறப்பிக்கிறான். அதற்கு அந்த ஆளுநர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள், அமைச்சர்கள் எல்லாருமே. அப்போ தான் ஏறது காரணம் சொல்கிறான், ஏன் அப்படின்னா, நான் இறந்த பிறகு எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீர்கள், அந்த நேரத்தில் இந்த படை வீரர்கள் செத்ததை குறித்து 10 அழுதான் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறான். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கொடுமையான ஒரு மனுஷன், இப்படி கொடுமையான ஒரு கொடுங்கோலன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அந்த ஊருக்குள்ள புதுசாக ஒருத்தர் ராஜாவாக பிறக்கிறார் அப்படின்ற செய்தியை எப்படி அவனால் ஏற்றுக்கொள்ள முடியும். பயங்கர கோபம் கொள்கிறான். ஆனால் கோபத்தை வெளியில் காமிச்சுக்கிறாம தான் அந்த ஞானிகளிடம் சொல்லுகிறான், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, வந்த பிறகு நான் போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறான். கனவில் அவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு தெரிந்தது ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு வாசகத்தில் நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொன்னால், அந்த இந்த பகுதி ரொம்ப அருமையான பகுதி. ராமாவிலே குரல் ஒன்று கேட்கிறது, ஒரே புலம்பலும் பேரழுகையுமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு வசனம் இருக்கும். அதற்கான விவிலிய பின்னணியும் நாம் இன்றைக்கு தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ராமாவில் தான் யாக்கோபுடைய ஆசை மனைவி ராகேல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பெஞ்சமின் இறந்த பிறகு அந்த பிரசவம் நடந்த நேரத்துக்குள்ளாகவே என்ன செய்கிறார், ராகேல் இறந்து போய்விடுகிறார். இந்த ராகேலை கொண்டு போய் தான் ராமாவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த ராகேல் அடக்கம் செய்யப்பட்டு 600 பிறகு இந்த எருசலேம் மக்கள் அந்நிய தேசத்து படையினால் அவர்கள் நாடு கடத்தப்பட்டு அவர்கள் கைதிகளாக அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். பல்வேறு கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த நேரத்தில் தான் என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது என்று சொன்னால், எருமியா என்ன சொல்கிறாருன்னா, அந்த ராமாவிலே, அங்கே தான் இருக்குது இந்த ராமான்ற சின்ன பகுதி, அந்த ராமாவில் இருக்கிற கல்லறைக்குள் இருக்கிற ராகேல் அழுகிறாள் அப்படின்றது போல அந்த ஒரு உருவகப்படுத்தி சொல்லிவிட்டு, அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்பட்டு செல்லப்போது எப்படி ராகேலுடைய ஆன்மா ராமாவிலிருந்து அழுது புலம்பியதோ அதே போல் இந்த குழந்தைகளை இழந்த பிறகு, மாசல்லா குழந்தைகளை இழந்த பிறகு அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் அழுது புலம்பினார் என்கிற ஒரு ஒப்புமை செய்தியோட மத்தேயு நற்செய்தியாளர் இன்றைக்கு இருக்கிற இந்த இறைவார்த்தை பகுதியை நமக்கு தந்திருக்கிறார். என் அன்பு உரை பிள்ளைகளே, இதுதான் வரலாறு. வரலாறு தெரியணும் அமைச்சரே அப்படின்றது போல நம்ம கட்டாயம் வரலாறு தெரிஞ்சிருக்கணும். வரலாறு தான் என்ன செய்யும்னா அதனுடைய உண்மை சாரத்தை நமக்கு சொல்லும். அதனால தான் நம்ம சொல்கிறது, பிள்ளைங்களுக்கு உங்களுடைய பெற்றோரை பற்றி சொல்லி வளங்க, உங்களுடைய தாய் உங்களுடைய பெற்றோருடைய பெற்றோரை பற்றி சொல்லுங்கள், உங்களுடைய குடும்ப பெருமையை சொல்லி வளங்க, உங்களுடைய ஊர் பெருமையை சொல்லி வளங்க அப்படின்னு சொல்கிறது எதற்காக? வரலாறு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும். அது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம். இன்றைக்கு மத்தைய நற்செய்தியாளர் இந்த நற்செய்தி பகுதியை எழுதுகிற போது கூட அவர் என்ன செய்கிறாரு, அந்த மக்கள் அழுது புலம்பினார்கள். மாசில்லாத அந்த குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் 30 குழந்தைகளை கொன்றதாக வரலாறு சொல்லுகிறது. அந்த குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் அழுதார்கள் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் அப்படியே வரலாற்றில் கொண்டு போய் அந்த பார்வையை காமிக்கிறார். இதே போல 600 வருஷத்துக்கு முன்னாடி ராமாவில் இருக்கிற அந்த ராக்கையிலுடைய கல்லறை அழுது புலம்பியது அப்படின்னு சொல்லும் போது ஒரு வரலாற்று கடத்தல் வருகிற பொழுது நாமும் வரலாற்றின் ஒரு பகுதியாக நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு பார்வை வரும். அதனால் இன்றைக்கு மாசில்லா குழந்தைகளுடைய விழாவை கொண்டாட நேரத்தில் ஒரு செய்தி உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு செய்தி இன்னொரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். ஒரு செய்தி என்ன அப்படின்னா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய வரலாற்றை சொல்லுங்கள். உங்களுடைய ஊர் வரலாறு, நீங்கள் இப்போ தாயாக இருப்பாங்க தகப்பனாக இருப்பாங்க, அந்த தாயின் தகப்பனு எப்பேற்பட்ட பின்னணியிலேருந்து வந்தாங்க, எப்படி நாங்கள் படித்தோம், நாங்கள் பெற்ற அனுபவங்கள் அதற்றையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு 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 ஹிஸ்ட்ரி கிளாஸ் மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். சுல்தானை பற்றி சொல்லும் போது, அப்துல் கலாம் பற்றி சொல்லும் பொழுது, அவரை பற்றி சொல்லிக் கொடுக்குறோம், இவளை பற்றி சொல்லிக் கொடுக்குறோம், யார் யாரையோ பற்றியெல்லாம் வரலாற்று அறிஞர்களை பற்றியெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா. அதே நேரத்தில் நீங்கள் தான் அந்த குழந்தைக்கு வரலாறு. நான் தான் ஹிஸ்ட்ரி. என் பிள்ளைக்கு என்னுடைய ஹிஸ்ட்ரி கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு எங்கள் அம்மாவுடைய ஹிஸ்ட்ரி, எங்கள் அப்பாவுடைய ஹிஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சாதான் நான் எந்த பின்புலத்திலிருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய நிறை என்ன, குறை என்ன, எனக்குள் நடைபெறுகிற உளவியல் மாற்றங்களுக்கு காரணம் என்ன, உடலியல் மாற்றங்கள் காரணங்கள் என்ன, என்னுடைய சிந்தையில் ஏற்படுகிற வளர்ச்சி தளர்ச்சிகளுக்கு காரணம் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேனோ அப்படின்னா, ஐ ஷுட் நோ த ஹிஸ்ட்ரி ஆஃப் மை பேரண்ட். அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி நமக்கு கட்டாயம் தெரியணும். ஒருபடி மேலே போய் உங்களுடைய தாத்தா பாட்டியுடைய ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கோங்க. நேரம் இருக்குதா? இந்த நாட்கள்லாம் நீங்கள் லீவில் இருக்கிறீங்க, நீங்கள் கொரோனாவில் எத்தனையோ நாள் வருஷக்கணக்காக நம்ம வீட்டில் இருந்தோம் இல்லையா. அப்போல்லாம் நம்ம தாத்தா பாட்டிகிட்ட எவ்வளவோ கதைகளை கேட்டிருப்போம். ஆனால் தாத்தா பாட்டிகிட்ட போய், தாத்தா உங்கள் கதை சொல்லுங்கள், நீங்கள் எப்படி வந்தீங்க, எப்படி நீங்கள் பாட்டியை முத முதல்ல பார்த்தீங்க, எப்படி உங்களுக்கும் பாட்டிக்கான அந்த உறவு வந்துச்சு, எப்படி நீங்கள் அப்பா அம்மா வளர்த்தீங்க அப்படின்லாம் நம்ம கேட்கல, நம்மளும் அதை சொல்லி கொடுக்கல. Make use of this opportunity to learn the history about the parents and the grandparents and about the village. அப்படின்னு நான் ஒரு பகுதியாக நான் நினைக்கிறேன். வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பைபிளே ஒரு வரலாறு தானேயா? நீங்கள் பைபிளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பழையற்பாட்டிலேருந்து இந்த புதிய ஏற்பாடு வர இருக்கிற எல்லா செய்திகளுமே இயேசு ஆண்டவர் இந்த மனித குலத்தின் மீது எப்படிப்பட்ட உறவு கொண்டிருந்தார் என்பதை பல்வேறு மனிதர்கள் மூலமாக, இறைவாக்கினர்கள் மூலமாக, அல்லது பல்வேறு ஆசிரியர்கள் மூலமாக வரலாற்று சிந்தனையோடு பிணைப்பாக எழுதி கொடுக்கப்பட்டதான். இது வந்து ஒரு உரையாடல், வரலாற்று புத்தகம். ஒரு விதத்தில் சொல்ல போனால் பைபிளை வரலாற்று புத்தகமும்னு சொல்லலாம். ஆனால் இது ஆண்டவரால் வடிவமைக்கப்பட்ட ஒரு வரலாற்று புத்தகம். அதனால தான் இன்னைக்கு வர அது உயிரோடு இருக்கிறது அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை ஒரு செய்தியாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ரெண்டாவது செய்திக்கு, நாம் இந்த மாசில்லா குழந்தைகளுடைய விழாவை கொண்டாடுற நாமளும் ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறார், நாமளும் மாசற்றவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் அழைக்கிறார். 1 யோவான் 1:5-6 வரை இருக்கிற அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, கடவுள் ஒளியாக இருக்கிறார், அவரிடம் இருள் என்பதே இல்லை, நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நட்பு உறவு உண்டு என்போமானால் நாம் பொய்யராவோம். கடவுள் ஒளியாக இருக்கிறார். ஒளியினுடைய தன்மையில் பல இருக்கிறது. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, தீமையை சுட்டரிக்கக்கூடிய ஒரு காரியம். அப்புறம் ஒளியில் மாசு என்பது மிக குறைவு, ஒளியில் எங்கே அப்படின்ற மாதிரி பார்க்க முடியும். இன்றைக்கி ஆண்டவரை தான் நமக்கு சொல்கிறார். நாம் பைபிளில் சொன்ன வசனமே தான், எவருமே இரண்டு தலைவர்களுக்கு பணிவுடை செய்யவே முடியாது. இருளில் நடந்து கொண்டு நாம் இறைவனுக்கு நட்புடவோடு இருக்கிறேன் என்று சொன்னால் நாம் பொய்யராவோம், முடியவே முடியாது. இன்றைக்கு இயல்பாக பேசிக்காக ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சமுதாயத்தில் யார்னால பிரச்சனை அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். நல்லவங்களால பிரச்சனையா? நல்லவங்களால ஒரு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க நல்லவங்க, நல்ல காரியத்தை அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க, பிரச்சனையே இல்லை. கெட்டவங்களால பிரச்சனையா? கெட்டவங்களால பெரிய பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா, அவன் கெட்டவன் அப்படின்றது நமக்கு தெரியும். அவங்க நல்லவங்க இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள்ட்ட எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, அவங்கள்ட்ட எந்த விதத்தில் உறவு கொண்டிருக்கணும், அவங்கள எங்கே வைக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். நல்லவங்களை பற்றி பிரச்சனை இல்லை, கெட்டவங்களை பற்றி நம்ம கொஞ்சம் அவேராக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, நமக்கும் பிரச்சனை இல்லாமல் தப்பித்து கொள்ள முடியும். இப்போ பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, நல்லவனாக இருந்து கொண்டு கெட்ட காரியம் செய்வான் பாருங்களேன், பசுத்தோல் போர்த்திய புலி நம்ம தமிழ் அழகாக சொல்லப்படுகிறது இல்லையா. அவங்களால தான் பல நேரங்களில் நமக்கு பிரச்சனை, மன உளைச்சல். இந்த கேட்டகரி இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று, நல்லவனாக இரு, அது நான் விரும்புவது. இல்லையா கெட்டவனாக இருந்துட்டு போ, அது அழகை விரும்புவது அவனுக்கு சொந்தமாய் நீ போய்விடு. ஆனால் நல்லவனாக இருந்து கொண்டு கெட்டவனாக இருக்கிறது என்பது முடியாத ஒரு காரியம். இருளில் இருந்து கொண்டு நான் ஒளியில் இருக்கிறேன் அப்படின்னு உன்னால் சொல்ல முடியாது ராஜா அப்படின்றத சொல்கிறார். அதே இன்னைக்கு வாசிக்கப்பட்ட இந்த இறைவார்த்தையினுடைய 7வது வார்த்தை சொல்கிறது, அவர் மகன் இயேசுவின் இரத்தம் எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தியது. அதை மிக அழகாக ஆண்டவர் சொல்கிறார். இந்த கடைசி வசனத்தையும் வாசிக்கிறேன், ரெண்டையும் ஒப்பிட்டு பின்னர் நாம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுகிற ஒருவர் நமக்காக இருக்கிறார். மேல் பகுதியை பாருங்கள், நீங்கள் பாவம் செய்யாது இருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு சொல்லவில்லை, நான் எழுதவில்லை. பவுலே தெளிவாக சொல்லுகிறார், ஏன் வி ஆர் டிசைன் லைக் தட். நமக்கென்று நம்ம உடல் அமைப்பு என்பதும் நம்முடைய வாழ்வியல் போராட்டங்கள் இருக்கிற பொழுது பாவமே செய்யாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம இல்லை. ஏனால் இந்த சூழல் அப்படி இருக்கிறது. ஆனால் என்ன ஒன்று இருக்கிறது, நமக்காக பரிந்து பேச நம் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா இந்த பாவத்திலிருந்து விடுதலை மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவை தருவது, சங்கிலி உடைப்பை உருவாக்குவது எது அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல போகிற காரியம், பாவ சங்கீர்த்தனம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு பொக்கிஷம் திருச்சபையில் இருக்குது. பல பொக்கிஷங்கள் இருக்குது, அதில் ஒரு முக்கியமான ஒன்று என்னென்னா பாவ சங்கீர்த்தனம். இன்றைக்கு அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. அதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகம் அழுத்தி சொல்கிறது. மாசுல்லா குழந்தைகள் எப்படி இறைவனுக்கு வேத சாட்சிகளாக போனாங்க, அந்த மாசு மறுவற்ற தன்மை நமக்கு வரணும் அப்படின்னா நாம் பாவ சங்கீர்த்தனத்தை முறையாக பயன்படுத்தணும். அதைத்தான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார். கடந்த 21ஆம் தேதி நான் ஒரு பங்குக்கு பாவ சங்கீர்த்தனத்துக்கு இது மாதிரி பங்கு தந்தை ஒப்புரவு நற்செய்தி கூட்டம் அப்படின்றத இந்த காலங்களில் ஏற்படுத்தி மனத்துயர் நற்செய்தி கூட்டம் மன்னிக்கணும் மனத்துயர் நற்செய்தி கூட்டம் அப்படின்னு ஃபாதர் ஏற்படுத்தியிருந்தார். ஒரு வாரமாக அந்த பங்கு சாமியார் நல்ல இன்புட் மக்களுக்கு கொடுத்துருந்தார். கட்டாயம் நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் பண்ணணும், அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு, அதுதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பு அப்படின்னு நிறையா மக்களுக்கு சொல்லியிருந்தார். நானும் போகிற பொழுது அதை அழுத்தி சொன்னேன். சொல்லும் போது சொன்னேன், இந்த குச்சி திருடுனேன், நான் வந்து பேனாவை திருடுனேன் அப்படின்ற போல என்னைக்கோ நடந்த பாவத்தை சின்ன வயசில் செஞ்சதெல்லாம் சொல்லாமல் உங்கள் மனசை அழுத்தி கொண்டிருக்கிற பல பன்னெடுங்காலமாக வெளியில் சொல்ல முடியாமல் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற அந்த பாவங்களெல்லாம் நீங்கள் அறிக்கையிடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி எவ்வளவோ தயாரிச்சிருந்தோம். ஆனால் பாவ சங்கீர்த்தனத்தை நான் பார்த்த பல நகைச்சுவைகள்லாம் இருந்துச்சு. நம்மளாம் வந்துட்டு முட்டிக்கால் போட்ட உடனே ஒரு பாவம் செய்யலை, நான் எங்கே பாவம் செய்ய போகிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்போ நான் ஒன்றா சொல்லுவேன், என்னாச்சு உங்கள் மாமி உங்கள் மருமகளை திட்டினதே இல்லையா, அதை எப்பயாவது கட்டாயத்தில் ஏதாவது சொல்லி திட்டிருப்பேன், பேர பிள்ளைலாம் நீங்கள் அடித்தது இல்லையா கண்டது ஒன்றது இல்லையா, அதெல்லாம் இயல்பாக நடக்கிறது தானே, அதெல்லாமா சொல்லிகிட்டு இருக்கிறது அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன, எது பாவம் எது பாவம் இல்லை அப்படின்றதே நவ் யூஆர் நாட் கிளியர் அபவுட் இட். அத்தனை ஒரு 70 வயசு ஆட்களுக்கு கூட அது இன்னும் கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். அப்போ இந்த சூழ்நிலையில் தான் இந்த மாசுலா குழந்தைகளுடைய விழாவை கொண்டாடுகிறோம். பிள்ளைகளுக்கு இதை நாம் கட்டாயம் சொல்லிக் கொடுக்கணும். பார்த்துக்கோங்க, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்குற அதே நேரத்தில், கடவுளுடைய வல்லமையை சொல்லிக் கொடுக்குற அதே நேரத்தில், மாசற்ற தன்மையில் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு இந்த ஒப்புரவு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துணையாக இருக்கிறது. நான் ஒரு ரெண்டு குடும்பத்தினுடைய ரெண்டு நிகழ்வை நான் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற பெற்றோர்களுடைய தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பெங்களூருக்கு ஒரு திருப்பள்ளிக்காக தியானத்திற்காக நான் போயிருந்தேன். அப்போது ஒரு குடும்பத்தை சந்திப்பதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தார். அந்த குடும்பத்தை நான் சந்திக்க சென்றிருந்தேன். அந்த குழந்தை ரொம்ப ரெண்டு பிள்ளைகளுமே அருமையாக பாடுதுங்க, அருமையான குரல், அந்த வயசுக்கு மீறிய இசை ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார். அவ்வளோதான், அந்த குழந்தைகள் அதை வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. நான் போன பின்னாடி வீட்டில் ஜெபம் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ நான் குழந்தைங்களே பாட சொன்னேன், நீங்கள் பாடுங்களே பார்க்கலாம் அப்படின்னு திருப்பாடல் ஒன்று பாடினாங்க. ரொம்ப அழகாக பாடல்களையெல்லாம் பாடி ஜெபிச்சாங்க, துதிச்சாங்க. அப்போ நான் அந்த அண்ணன் இயல்பாக பேசும்போது சொன்னேன், அண்ணாச்சி உங்கள் குழந்தைக்கு அருமையான வாய்ஸை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், அந்த இந்த குரலை நீங்கள் வளப்படுத்துறதுக்கு நீங்கள் ப்ராப்பராக பிள்ளைங்களை படிக்க வைக்கலாமே, ஏதாவது ஒரு சென்டருக்கு அனுப்புங்களே குழந்தைய, அல்லது ஏதாவது ஒரு குருவிடம் கொண்டு போய் அனுப்பி கர்நாடிக் மியூசிக் படிக்க வைங்க அப்படி என்று நான் சொன்னேன். படிக்க வைப்பதற்கான எல்லா தகுதியும் அவளிடம் இருக்கிறது, கஷ்டப்படுற குடும்பங்கள்லாம் இல்லை, நல்ல குடும்பம், அவங்களால படிக்க வைக்க முடியும். அந்த நினைப்பில் தான் நான் சொன்னேன் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ரெண்டாவது திருச்சபைக்கும் பயன்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போ அந்த அண்ணன் இந்த டீப் ஃபெய்த்தில் அந்த குடும்ப தலைவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஃபாதர் இன்னைக்கு வர என் குழந்தையுடைய வாயில் ஆண்டுடைய பேரை தான் உச்சரிக்க நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், நாங்கள் போய் கர்நாடிக் மியூசிக்கில் கொண்டு போய் என் பிள்ளைய சேர்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னால், அங்கே போனால் ராரவேறு ராரவேணு கோபாபாலா அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா, அப்போ இந்து கடவுளை பற்றி நிறைய பாடல்களை சொல்லி கொடுப்பாங்க, அதை என் பிள்ளையுடைய நாவலை உச்சரிக்கக்கூடிய அளவுக்கு அதை உச்சரிக்கிறது சரியா தப்பான்னு புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு இன்னும் என் குழந்தை வரலை, வந்ததுக்கு அப்புறம் வேணா யோசிக்கலாம், ஆனால் அதை செய்வேன் நான் சொல்ல முடியாது. என் குழந்தைக்கு இறைவன் கொடுத்துருக்க இந்த திறமை போதுமானது, அதை எப்படி வளர்த்தெடுக்கிறது அப்படின்னு என் பிள்ளைங்களை நான் வளர்க்கலாம் நினைக்கிறேன் ஃபாதர், சாரி ஃபார் இன்டரப்ட் அப்படின்னு சொன்னார். நான் ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக எடுத்துக்கிட்டேன். இப்படிப்பட்ட குடும்பங்கள், இப்படிப்பட்ட பெற்றோர்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூக்கி ஒன்று வைங்க. இப்போ ரெண்டாவது இவன் சொல்கிறேன் பாருங்கள், நான் சின்னசாமியாராக இருக்கும் போது குழந்தைங்களுக்கு கிறிஸ்து இந்த கிறிஸ்து பிறப்பு காலங்களில் புதுநன்மை கிளாஸ் வைக்கிறது உண்டு. அப்போ எங்கள் பங்கில் உள்ளவங்க அவங்க வெளியூரில் சிங்கப்பூரில் இருப்பாங்க, ஒருக்கு அந்த பையனுக்கு இங்கே புதுநன்மை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அப்போது பயிற்சி இங்கே தான் கொடுக்குறாங்க, அங்கே பயிற்சி எடுக்கல, இங்கே வந்தாச்சு. கேட்டு பார்க்குறேன், இங்கிலீஷில் ஜெபம் படிக்கிறான், இங்கிலீஷும் ஒழுங்காக தெரியல, தமிழும் ஒழுங்காக தெரியல, அப்படி தத்ரா புத்ரான்னு ஜெபம் படிச்சிருந்தான். பாவசிங்கத்தனம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பிள்ளைங்களை. பண்ணும்போது இந்த பையனும் பாவசிங்கத்தனை வந்து நிற்கிறான், நான் சொல்கிறேன், சரி தம்பி பாவசிங்கத்தனை சொல்லிவிட்டு அந்த மனத்துயர் மன்றாட்டு சொல்லுங்கள் அந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அந்த பையனுக்கு மனத்துயர் மன்றாட்டு தமிழ்லையும் சொல்ல தெரில, இங்கிலீஷ்லேயும் சொல்ல தெரில. நான் சார் ப்ளீஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டேன். எந்திரிச்சு போ தம்பி, நீ ஜபத்தை படிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னேன். இவன் போனோடனே அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிட்டேன், இந்த மாதிரி என்னை ஃபாதர் அனுப்பி விட்டார், நான் போனேன், பாவசிங்கத்தனை கொடுக்கல, சேம் ஷேம் பப்பி ஷேம் ஆகிப்போச்சு, எல்லோரும் என்னை பார்த்து சிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். ஏழாம் கிளாஸ் படிக்கிற பையன். அவங்க அப்பா அங்கேருந்து வந்தார், வந்துட்டு என் பிள்ளைக்கு நீங்கள் பாவசிங்கத்தனை கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களாமே, என்ன நீங்களா உங்களுக்கு தான் என்ன அதிகாரம் இருக்கா பாவசிங்கத்தனை கொடுக்குற, கண்ணா புண்ணான்னு வார்த்தையை விட்டாப்புல. அவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வசதியானவங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே செட்டில்டு இருக்கவங்க ரொம்ப பேசினார். இப்போ நான் சொன்னேன், இங்கே பாருங்கள் உங்கள் வேலை ஏதோ அதை பாருங்கள் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இதுதாங்க என் வேலை, எனக்கு என்னுடைய வேலை இதுதான், என் பிள்ளைங்கள்ட்ட என் ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறதா என் கடமை. அதுகளுக்கு தெரியல அப்படின்னா கண்டிக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன், அல்லது சரி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறேன், நான் என்னுடைய பணியை செய்கிறதுக்கு நீங்கள் தான் தடையாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லி பார்த்தேன். என்ன திமுறா அப்படி இப்படின்னு வார்த்தையெல்லாம் நிறையா விட்டார். இந்த ஊர் அப்படி இப்படிலாம் என்னை கேட்டார்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒன்றும் வார்த்தை வளர்க்க விரும்பல, ஏன்னா அவர் வம்பு பண்ண விரும்புகிறாரு, ரெண்டாவது எந்த காரணத்தை கொண்டாது என் பிள்ளைக்கு பாவசியத்தில் கொடுத்து முடிக்கணும் அப்படின்றதுல, ஏன்னா விழா ரெடியாக இருக்குது, அடுத்த புதுநன்மை விழா பெரிய அளவில் அவர் செய்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் நானாக நினச்சிக்கிட்டு கொண்டு இருந்தேன், ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல சொல்கிறதுக்கு என்னை இன்றைக்கு வசைபாடுகிற இதே நாவினால் ஆண்டவர் ஒரு நாள் என் பிள்ளையை நான் தப்பாக வளர்த்துட்டேன்னு சொல்ல வைப்பார் அவரை அப்படின்னு நினச்சேன். நடக்கணும், அவருக்கு ஒரு பாடம் கிடைக்கணும், அதுக்கப்புறம் அவர் திருந்துவார் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா ஒரு குருவானவராக நம்ம சாபம் சொல்ல முடியாது இல்லையா, ஏன்னா அவருடைய மனப்போக்கு அப்படி இருக்குது, உள்வாங்கக்கூடிய தன்மை இல்லை. இங்கேயும் பேரண்ட்ஸ் தான் வராங்க, இங்கேயும் பேரண்ட்ஸ் தான் வராங்க. நாம் எப்படி நம்ம பிள்ளைங்களை உருவாக்குறோம் அப்படின்றதையும், எந்த அளவுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பாவசிங்கத்துறதுக்கான ஒரு உந்துதலை அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் நாளைய வாழ்க்கை அவர்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு காரியம்தான், எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்குள்ளே எதையும் சேர்த்து வைக்காதீங்க. இன்றைக்கி ஆண்டவர் அதைத்தான் மறுபடியும் சொல்வதாக நான் பார்க்குறேன். உங்களுடைய நேர் தம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குவோம். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, அது இன்றைக்கு வரை செய்து கொண்டு இருக்கிறேன். 3 மாதத்துக்கு ஒரு முறை என்னுடைய பீரோவில் தான் எனக்கு கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் ஒரே பீரோ தான், கொண்டு போய் கொண்டே உள்ளே போட்டுருவேன். அதுக்குன்னு ஒரு சின்ன பகுதி கீழே ரேக் இருக்கும், பூசைக்கு போகும்போது கிஃப்ட் கொடுப்பாங்க, மாசத்துக்கு போனால் கான்வென்ட்டுக்கு சில இடங்களில் டாக் கொடுக்க போகிறோம், தியானம் கொடுக்க போகிறோம், ரெட்ரீட்டு ஸ்கூலில் போய் பேச போகிறோம், அப்படி இல்லாம போது பொன்னாடை ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க. நான் பெரும்பாலும் ஓப்பன் பண்ணி பார்க்குறதில்ல, கொண்டு வந்து என்னுடைய பீரோவில் கீழ்ப்பகுதியில் போட்டு வைப்பேன். 3 மாதத்துக்கு ஒரு முறை நானே உட்காந்து எனக்கு உதவிக்கு யாராவது அதை கூட்டிகிட்டு வந்து அதெல்லாத்தையும் உடச்சி எடுத்து இருக்கிற பொருளை பூரா மேக்ஸிமம் டிஸ்போஸ் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் இருக்கிறத பூரா நான் கழிச்சு விட்ருவேன். இன்றைக்கும் என் அறை பார்க்கிற பொழுது குறைந்த பொருட்களோடு இருக்கிற அறையாகத்தான் இன்றைக்கும் என் அறை இருக்கிறது. அதைத்தான் நான் விரும்புகிறேன். ஏன் ஃபார் இந்த தேவையில்லாத உங்களை பற்றிய புகழ்ச்சியை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இட் இஸ் அப்படியே நம்ம லைஃபுக்கு ஒப்பிட்டு பார்க்குறக்காண்டி நான் அதை நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, எப்படி 3 மாதத்துக்கு ஒரு முறை நான் ரூமில் கிடக்கிறேன், அவ்வப்போது எனக்கு நேரம் கிடைக்காது, ஏன்னா ஒன்று உடனே உடச்சி உடச்சு பார்த்து இல்லை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு கொடுக்குறேன்னு யோசிக்கிறத விட மொத்தமாக ஒரு நாள் உட்காந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை என்னுடைய லக்கேஜ்லாம் எடுத்து பார்ப்பேன். இதெல்லாம் தேவையில்லை, என்கிட்ட இருக்கிறதுனால எனக்கு இது பயன் இல்லை அப்படின்னு நினச்சேன்னா அது யாருக்கு பயன்படுது நான் யோசிச்சு பார்ப்பேன். இவங்களுக்கு அதை கொடுக்கலாம் அப்படின்னா தோட்டக்காரங்களுக்கு அல்லது என்னுடைய உதவி தேடி வரவங்களுக்கு, ஏழைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் வீட்டில் தெரிஞ்சவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் கழிச்சு விட்றேன் பார்த்துக்கோங்க. இது போல தான் மக்களே, நாமும் நமக்குள்ளே சேர்த்து வச்சிருக்கிற பாவங்களை நான் அப்படி தான் நினச்சி பார்க்குறேன். அன்னன்னைக்கு உங்களால் பாவசிங்கத்தனை செய்ய முடியல, ஓகே மாசத்துக்கு போகிறீங்களா, நீங்கள் மனமாற ஆண்டோட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆனால் அதை உட்காந்து தீவிரமாக யோசித்து நினச்சி பார்த்து நமக்கு ஒப்புரவு செய்கிறதுக்கு ஒரு நாள் வேணும். அது 1 மாதம் 1 முறையோ வாரம் 1 முறையோ எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ போய் ஜஸ்ட் டிஸ்போஸ் எவ்ரி திங். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு தேவையில்லை, ஆனால் அது யாருக்கோ ஒருத்தருக்கு தேவையாக இருக்குது. நான் பாவம் செய்து அந்த பாவ உணர்வு எனக்கு சுத்தமாக அது எனக்கு பயன்பட போகிறதே இல்லை, அது ஆண்டவருக்கு தேவைப்படுது. அவர் அதை ஏதாவது பண்ணிக்குவார்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் நமக்கு நிறைவை தருவார். நம்ம வீட்டில் பழைய சாமான்லாம் போட்டு வச்சுருப்போம், வீட்டில் கிடக்கும், எங்கள் ஊர்லலாம் நான் பார்த்துருக்குறேன், இரும்பு சாமான் ஈயச்சட்டி எல்லாம் கிடைக்கும், ரப்பர் எல்லாம் கிடக்கும், டகர டப்பா பாட்டில் எல்லாம் கிடக்கும், மாதத்துக்கு ஒரு முறை அங்கேருந்து இந்த பழைய ஜாமை வாங்குறவர் வருவார் பார்த்துக்கோங்க. நமக்கு தேவையில்லை, நான் அவர்கிட்ட கொடுப்பேன் பார்த்துக்கோங்க. பேர்ச்சம்பளம் கொடுப்பார், 10 ரூபா காசு கொடுப்பார், அதான் நமக்கு தேவை. நம்மகிட்ட தேவையில்லாத ஒரு பொருளை நாம் எதுக்கு வச்சுட்ருக்கணும்? லெட் அஸ் கிவ் டு காட், ஆண்டவர்கிட்ட கொடுப்போம். அவருக்கு மன்னிப்பை நமக்கு தருவார், நிறைவாழ்வை தருவார், நல்ல சுகத்தை தருவார். இந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த மாசெல்லா குழந்தைகளுடைய விழாவை கொண்டாடுகிற நாமும் மாசற்ற தன்மையில் வளர, இந்த ஒப்புரவை நிறைவாய் பயன்படுத்தி இறை உறவில் வளர அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமேன். ஆண்டவர் அனைத்திலும்
நிறைவேற்றுகிற மனதுடன் பரந்த அன்பு பகை வரை கொண்டே நிறைந்த மகிழ்ச்சி கண்டே அது மன்னிப்பில் எழ கண்டே சிறந்த மனிதனை வாழ்ந்திட நினைத்தே முயற்சியை தருகின்றே பிறந்தேன் எனக்குள் தன்னலம் அளித்து அதனை கொண்டு வந்தேன் அதனை கொண்டு வந்தேன் வாழ்வின் நாயகனே நான் வாழ்ந்ததை தர காலடி பணிந்து முன்னே காணிக்கை தருகின்றேன் கருணை பொழிந்து எம்மை வாழ்வின் நாயகனே நான் வாழ்ந்ததை தர
என் அன்பு சகோதரமே, நாம் எல்லோருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, பச்சன்புள்ள உமது அடியார்களின் காணிக்கையை கனிவோடு ஏற்றருளும். இவற்றால் அறியா பருவத்தினரையும் உமக்கு ஏற்புடையவராக்கச் செய்கிற நீர் பக்தியின் பழிவப்பு கொடுக்கும் எங்களையும் தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
இதை எங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்,
அது தகுதியும் நீதியும் மானதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்கின்ற மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது புகழை பாடுவதாவது.
Thank you.
படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
வானகத்தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதம் அனைத்திற்கு மூற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடகளுக்கு தந்து சொன்னதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு உருந்தை அருந்திய பெண் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் கரங்களில் ஏந்தி தம் சிறைகளுக்கு தந்து அவர் சொன்னதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும்.
நம்பிக்கையின் மறைபொருள்
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பிணையும் எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியானவர்கள் என நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தாமே ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருகவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையர் அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்றைய நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜபிக்கின்ற திருப்பலி கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து ஜபிக்கின்ற குடும்பங்களில் மறித்த அனைத்து ஆன்மாக்களையும், கருவிலேயே இறந்த பிள்ளைகள், பிறந்து குழந்தையாய் மறித்த குழந்தைகள் எல்லாரையும் இந்த நாளில் நினைத்து பார்க்கிறோம். மாசில்லா குழந்தைகளுடைய நினைவை கொண்டாடும் இந்த நாளில் குழந்தைகள் அனைத்து ஆன்மாக்களும் இறைவனில் பேரின்பம் அடைய அருள் தர வேண்டுமாயும் என்றாடுகிறோம். இந்நாள் திருப்பலி கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து ஜபிக்கின்ற குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கும்படியாகவும் அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற நன்றி காட்டுதல் தொடர்ந்து கிடைக்கும்படியாகவும் ஜபிக்கிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரமுருள வேண்டுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே ஆமே ஆமே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்புமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும்
இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கே தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு சொன்னிறேன். எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகளை எல்லாம் கண்ணோக்கி பாராமல் உம் மீது நாங்கள் வைத்திருக்கிற உண்மையான நம்பிக்கை மட்டும் கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்திட திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே,
ஆமீன்.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக,
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இயேசு ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த ஆண்டவரின் விருந்து கலைக்கப்பட்ட நாம் எல்லோரும் பேறு பெற்றவர்கள்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திரள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
அன்பு இறை சமூகமே, ஆண்டவருடைய உடலை நாம் உட்கொண்டிருக்கிறோம். மாசு மறுவற்ற வாழ்க்கை வாழ, மாசு இல்லா குழந்தைகளுடைய நாளில் ஆண்டவர் நம்ம களைப்பு கொடுக்கிறார். உலகின் ஒளியாக இந்த மண்ணில் பிறந்தவர், உள்ளொன்று வைத்து புறமொன்று போய் சா நல்லுள்ளம் கொண்டு இறைவனுக்கு சாட்சியாக இந்த இல் உலகில் வாழ அழைப்பு தருகிறார். அதுதான் தன்னுடைய விருப்பம் என்பதையும் ஆண்டவர் சொல்லுகிறார். பாவம் செய்யாமல் வாழ்வது என்பது இயலாத காரியம் என்பதை பவுலடியார் உணர்ந்து சொல்லுகிறார். நாம் பாவத்தோடு இறைவனுடைய திருமுன் வருகிற பொழுது, இயலாமையிலோடு இறைவனுடைய திருச்சன்னிதானத்தை நெருங்கி செல்கிற பொழுது, நமக்காக பரிந்து பேச அவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் கிறிஸ்து. அவர் ஒருவர் தான் நமக்கு ஆதிநாதமாய் அந்தமாய் இருக்கிறார். உயிர் காக்கும் உத்தமரும் அவர்தான். பலவீனங்களில் நமக்கு பலனும் அவர்தான். அப்படி உடனிருப்பை உணர்ந்து இந்த நாளில் இறையருள் வேண்டி இது இந்த பாடல் வழியாக அருள் பெற முயல்வோம்.
எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. உன்னை நம்பியே நானும் வாழ்கிறேன், உன்னை தேடியே ஓடி வருகிறேன். பாரும் இயேசுவே என்ன, பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே என்ன, பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை.
ஆம், அன்பு உரை பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை கண்கொண்டு பார்க்கிறார். நம் கைப்பிடித்து வழிநடத்த அவர் ஆவலோடு காத்திருக்கிறார் என்பதை இந்த பாடல் வழியாக ஆண்டவர் நமக்கு சொன்னார். என் விருப்பம் எப்போதும் உன்னோடு இருப்பதுதான், என் விருப்பம் எப்போதும் உன்னோடு நடப்பதுதான், என் விருப்பம் எப்போதும் உன் கரங்களை பற்றி கொள்வதுதான் என்பதை ஆண்டவர் இந்த நாளில நமக்கு சொல்லி இருக்கிறார். பலவீனத்தோடு வாழுகிற நாம் கிறிஸ்து ஒளியாக இந்த மண்ணில் வந்தார் என்பதை பவுலடியார் சொல்லுகிறாரே. நம்முடைய பலவீனத்தினால் அந்த ஒளியினுடைய தன்மையை இழந்து நிற்கிறோம். இழப்பது தவறல்ல, இழந்ததை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள இறைவனுடைய திருப்பாதம் வாரம் என்று சொல்லிதான் இந்த நாளில ஆண்டவர் வசனங்கள் வாயிலாக இறை வார்த்தை மூலமாக நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். எங்கோ தெரிந்த என்னை தேடி வந்து இந்த இடத்தில் நிலைநிறுத்தியவர் என் ஆண்டவரே. என் நிலை எங்கோ இருந்திருக்கும், ஆனால் ஆண்டவரை நான் கண்டுகொண்ட பிறகு, அவரை அறிந்து அறிக்கையிட்ட பிறகு இந்நிலையில் நான் இருக்கிறேன் என்ற நன்றியோடு பலமுறை சொன்னனா? ஏதோ ஒரு காரணத்தில் கடவுளுடைய அன்பிலிருந்து விலகி சென்று போய்விடுகிறோம். இறைவன் வருத்தத்தோடு சொல்லுகிறான், எனக்காக பரிந்து பேச, உனக்காக பரிந்து பேச என் மகன் இருக்கிறார், என்னிடம் ஓடி வாருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் தான் சொல்கிறோம், ஆண்டவரே எங்களை கண்ணில்லையா, ஆண்டவரே எங்களை காணாமல் விட்டு விட்டீரேன், என் நிலை உனக்கு புரியவில்லையா, என் நிலை அறியாதவரா நீர் என்று சொல்லுகிறோம். இல்லை, அறிந்தவர், புரிந்தவர், தெரிந்தவர், பின்தொடர்ந்து வருகிறவர் நம் ஆண்டவர். ஆனால் எவரும் இரு தலைவர்களுக்கு பணி செய்ய முடியாது. இருளில் இருந்து கொண்டு நான் இறைவனுக்கு உகந்தவன் என்று சொல்வேன் என்று சொன்னார். நீர் பொய்யன் என்பதை பவுலடியார் அந்த நாளிலே சொல்லுகிறாரே. பொய்மை இல்லாத உண்மையின் வேந்தனாம் நம் ஆண்டவர் உலகின் ஒளியாய் வந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் வாழ இந்த நாளில் அழைக்கிறார். சிறப்பாக இந்த நாளிலே அன்பு இறை சமூகமே குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். சிறு குழந்தைகளுக்காக, பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்காக, ஒரு தாய் ஒரு தகப்பன் என்று வாழுகிற பிள்ளைகளுக்காக, அன்றாட உணவுக்காய் உடைக்காய் இருப்பிடத்திற்காய் அடிப்படை கல்விக்காய் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற குழந்தைகளை ஆண்டவருடைய பாதமொப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குழந்தை தொழிலாளர்கள் அவருடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது, அவருடைய குழந்தை பருவம் இருட்டடிக்கப்படுகிறது, அவர்களை இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மனசாட்சியே இல்லாமல் பணத்திற்காக பிள்ளைகளை போதைப் பொருளாய் பயன்படுத்தக்கூடிய, குழந்தைகளை கடத்தக்கூடிய நிலையில இன்றைக்கு நம்பிக்கையற்ற பயத்தோடு பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த கால சூழ்நிலையில் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள அருள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்கள் இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிள்ளைங்க எல்லாரும் உமக்கு சாட்சியமா வரணும். ஆண்டவரை அறிஞ்ச பிள்ளைங்களா இருக்கணும். அறிவை மட்டுமல்ல ஞானத்தையும் தேடக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். அறிவை கடந்த ஆன்மீகத்துல எங்க பிள்ளைகள் வளரணும். ஆண்டவர் யார் என்பதை உணர்ந்து எங்க பிள்ளைங்க வளரணும். அதற்கு எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய சக்தியை கொடுங்கள் என்று கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அவர் எல்லா நேரங்களிலும் ஜெபத்திற்கு குரல் கொடுக்கக்கூடியவராக, அந்த குரலுக்கு உடனடியாக பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கொடுப்பு கொடுத்து ஜெபிப்போம். இரக்கமே உருவான இறைவா, இந்த நாளில் எங்களுடைய பிள்ளைகளை நீங்க கண்ணு கருத்துமா காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க பிள்ளைங்களுடைய பயணத்தை நீங்க ஆசீர்வதிங்க, உங்களுடைய தொழிலை ஆசீர்வதிங்க. பணித்தலங்கள்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி இன்முகத்தோடு பணி செய்ய இவர்களுக்கு அருள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிள்ளைங்க நல்ல படிக்கக்கூடிய ஞானத்தை எங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. உண்மை அறிந்து கொண்டு உண்மை நோக்கி ஓடி வரக்கூடிய பிள்ளைகளாக சமூகமாக இந்த சமூகமாக இறையில் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம்.
ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாசில்லாத குழந்தைகள் உம் திருமகனை வாய்மொழியால் அறிக்கையிட முன்னரே அவர்களை நீ தேர்ந்தெடுத்தீ. விண்ணக அருளினால் முடிசூட்டப்பட்டு எங்கள் மாதிரியாய் திகழச் செய்தீ. அவர்களின் விழாவின் போது உமது திருவிருந்தில் பங்கு பெற்ற நாங்கள் நம்பிக்கையிலும் மீட்பிலும் நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மாத்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியான அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அன்பிலும் அன்னையின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பள்ளி தொடர்கின்றது.
இறைவனுக்கு நன்றி.
பாதை தாயாசை முற்பாவன் முற்றார் ஆதி இல்லாதோனி மாதேனி பெற்றார் வாழ்க 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 மாரியே வாழ்க 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 மாரியே மாசுல்லா கண்ணீ மாதாவே உண்மை நேசமில்லாதவ நேசரேயாவா வாழ்க 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 மாரியே வாழ்க 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 மாரியே
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாத கடவது
தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமீன்.
தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக
உம்மன்னோடும் இருப்பதாக
கல்வாரி பள்ளியிலே இணைந்து இறைவன் ஆசிரியரை பெறவும் இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கு நன்றியாகவும் இத்திருப்பலியை நாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். இன்று தாய் திருச்சபையானது புனித யோவான் என்கின்ற திருத்தூதரை நற்செய்தியாளரை நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்து பிறப்பு காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலங்களில் நிலை வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகளை திருத்தூதராக இருக்கக்கூடிய யோவான் தன்னுடைய வாழ்விலே செயல்படுத்தக்கூடியவராக இருந்தார். அந்த நிலை வாழ்வு அளிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை இந்த மறை கொண்டாட்டங்களின் வழியாக இந்த திருப்பலியின் வழியாக நாம் கண்டுணர்ந்து அதன்படி வாழக்கூடிய மக்களாக வாழ இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். சிறப்பாக இந்த நாளிலே திருச்சபைக்காக திருத்தூதர்களாக இருந்த எல்லா திருத்தூதரின் வழி வரக்கூடிய திருத்தந்தையர்கள் குருக்கள் ஆயர்கள் பொதுமக்கள் அனைவருடைய நலன்களுக்காக ஒப்பு கொடுத்து இத்திருப்பலியை நாம் ஜெபிப்போம்.
நாம் இறைவனுக்கு எதிராக செய்த எல்லாவிதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இரண்டிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இயலாமல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இயலாமல்ல இறைவன், நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக்கு.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக, உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். மேலான